بسم الله الرحمن الرحيم.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இந்த புனிதமான ஹஜ்ஜுடைய மாதம், இந்த மாதத்தினுடைய மிகவும் சிறந்த நாட்கள், ஒரு முஸ்லீமுடைய ஒரு மூமினுடைய வாழ்நாளில் மிகவும் சிறந்த நாட்களில் நாம் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த நாட்களை நல்ல முறையில் நல்ல அமல்களில் கழித்து அவனுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியுள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் நிறைவேற்றிய அந்த இறுதி ஹஜ்ஜின் போது இந்த உம்மத்துக்கு பல பயனுள்ள விடயங்களை உபதேசம் செய்தார்கள். பல முக்கியமான அறிவுரைகளை இந்த உம்மத்துக்கு வசியத்தாக வழங்கிவிட்டு சென்றார்கள். அந்த வசியத்திலே அடங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மிகப்பெரிய படிப்பினைகளையும் முன்மாதிரிகளையும் கொண்டவைகளாக இருக்கின்றன. அந்த போதனையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால், அலா குல்லு ஷைஇம் மின் அம்ரில் ஜாஹிலியத்தி தஹ்த கதனைய மஅது என்று சொன்னார்கள். அறியாமை காலத்தினுடைய ஒவ்வொரு செயலும், அறியாமை காலத்தினுடைய ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும், அந்த ஒவ்வொரு ஜாஹிலியத்தும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி, எப்படியான ஒரு சமுதாயமாக அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் உம்மியின்களாக, எழுத வாசிக்க தெரியாதவர்களாக மாத்திரமல்ல, இன்னும் அறியாமையினுடைய நிறைய பழக்க வழக்கங்களை கொண்டவர்களாக இருந்த அந்த சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து மீட்டெடுத்து ஒரு உன்னதமான சமுதாயமாக மாற்றுகிறார்கள். மாற்றிவிட்டு அவர்கள் மறுபடியும் அந்த பழக்க வழக்கங்களுக்கு சென்றுவிடக்கூடாது, அந்த பழைய ஜாஹிலியத்தின் பக்கம் திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக அந்த அனைத்து பழக்க வழக்கங்களையும் எனது பாதங்களின் கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஜஹல் என்ற வார்த்தை இல்ம் என்பதற்கு நேர் எதிரான பதம். இல்ம் என்றால் என்ன? அறிவு, ஞானம், கல்வி என்று நாம் சொல்கிறோம். இதற்கு நேர் எதிரான பதமாகத்தான் ஜஹல் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அபூ ஜஹல் என்று அழைக்கிறோம். ஆனால் அந்த அபூ ஜஹல் என்பவன் யார்? அன்றைய மக்காவிலே காபிர்களுடைய தலைவர்களில் மிக முக்கியமானவனாக அவன் கருதப்பட்டான். அவனிடத்திலே போர் தந்திரங்கள் இருந்தன. எவ்வளவு உலக விஷயங்களில் அவன் பாண்டித்தியம் பெற்றவனாக இருந்தாலும்
அவனுக்கு இஸ்லாம் என்பது கிடைக்காத காரணத்தால், அந்த உன்னதமான இல்ம் கிடைக்காத காரணத்தால் அவன் மடமையின் தந்தை என்று அழைக்கப்பட்டான், அழைக்கப்படுகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த ஜஹல் என்பது இஸ்லாம் என்பதற்கு நேர் எதிரான ஒன்று. இஸ்லாம் என்பது என்ன? அது ஒளி, பிரகாசம், அது இல்ம். அப்ப அதற்கு நேர் எதிரானதாகத்தான் இந்த ஜஹல் இருக்கிறது. நாம் அறியாமை காலம், அய்யாமுல் ஜாஹிலியா என்று சொல்கிறோம். ஏனென்றால் அன்று நிறைய அறியாமை கால மடமைகள் நிறைந்த செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள் நிறைந்து காணப்பட்டன. அதிலே மிகவும் பிரதானமானதாக ஷிருக் இருந்தது. மிகப்பெரிய ஜஹலாக அங்கு இருந்தது ஷிருக், குஃபுர் இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அந்த ஜஹல், அந்த பொதுவான ஜஹல் என்பது நீங்கிவிட்டது. அந்த ஜஹல் கிடையாது. ஏன்? அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டு விட்டார்கள், அவர்களுக்கு தூய இஸ்லாம் வழங்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த ஜஹலில் இருந்து சமூகம் என்ன செய்து விட்டது? மீண்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 கால, அந்த 23 வருட கால தாவா, அந்த பாரிய உழைப்புக்கு பின்னால் தனது இறுதி ஹஜ்ஜில் என்ன சொன்னார்கள்? அந்த அறியாமை கால எல்லா பழக்க வழக்கங்களையும் எனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப கியாமத்து நாள் வரை வரக்கூடிய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உம்மத்துக்குரிய பொறுப்பு என்ன? அந்த ஜஹல், அதற்கு திரும்ப என்ன செய்யக்கூடாது? அதற்கு உயிரோட்டம் வழங்கப்படக்கூடாது. அந்த ஜஹலை உயிர்ப்பிக்க கூடாது. ஜஹலுக்கு எதிராகத்தான் ஒவ்வொரு மோமினும் முஸ்லீமும் இருக்க வேண்டும். ஏன்? நமது தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எல்லா ஜாஹிலியத்தையும் தங்களுடைய பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த அறியாமையை, ஜாஹிலியத்தை மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது? அதற்கு நீர் ஊற்றி நாம் வளர்க்கக்கூடாது. அப்ப இதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, இந்த ஜாஹிலியத் என்ற பதத்தை குர்ஆன் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறது என்று பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல நீங்க சூரத்துல் அஹ்சாப் 33 அத்தியாயம், அதனுடைய 33 வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் இந்த ஜாஹிலியத் என்ற பதத்தை பயன்படுத்துகிறான். எப்படி? வகர்ன ஃபீ புயூதிக்குன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் என்று சொன்னால், இது எல்லா மூமினான பெண்களுக்கும் உரிய கட்டளை. என்ன, அவங்கதான் முன்மாதிரி. இந்த சமுதாயத்தினுடைய தாய் குலத்துக்கு பெண்களுக்கு முன்மாதிரி யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள். என்ன, அவங்க உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். அப்ப அவங்கதான் முன்னோடிகளும் முன்மாதிரிகளும். அப்ப அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான்டா, அது அவங்களுக்கு மாத்திரம் உரியதல்ல. அதிலிருந்து ஒவ்வொரு பெண்ணும், அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்கள் வீடுகளிலே தங்கியிருங்கள் என்று சொல்கிறான் என்றால், ஏன் இதை சொல்கிறான்? இது பெண்களை ஒடுக்குவதற்காக, பெண்களுடைய சுதந்திரங்களை பறிப்பதற்காக அதுக்காக சொல்லப்படுது? இல்லை, அந்த பெண்ணுடைய அந்த உயரிய ஒழுக்க விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமிய சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒழுக்கமிக்க ஒரு சமூகமாக, ஒரு சமூகம் வாழும் போதுதான் அந்த சமூகம் உயர்வு பெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இன்று விஞ்ஞானம் தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்து விட்டாலும், பண்பாட்டிலும் பல உயரிய ஒழுக்க விழுமியங்களிலும் மனிதன் மிகப்பெரிய அகல பாதாளத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். எனவே என் அருமை சகோதரர்களே, அப்ப இந்த ஒழுக்க விழுமியங்களுக்காக இஸ்லாம் இதை சொல்கிறது. இதை இஸ்லாம் சொல்கிறது. அதிலே தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதாவது ஜாஹிலியத்தில் ஊலா, முன்னர் இந்த ஆரம்ப முதலாவது ஜாஹிலியத் இருக்குதா இல்லையா, அந்த காலத்தில் பெண்கள் திரிந்ததை போன்று நீங்க என்ன செய்யக்கூடாது? வெளியிலே திரியக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? அப்ப ஜாஹிலியத் என்பது, அந்த மொத்தமான ஜாஹிலியத் எதன் மூலம் நீங்கிவிட்டது? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வருகையின் மூலம் அந்த மொத்த ஜாஹிலியத் என்பது நீங்கிவிட்டது. ஆனா ஜாஹிலியத்துடைய சில பண்புகள் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன செய்யும், வெளிப்படும். அப்ப அவைகளை இனம் கண்டு அவைகளிலிருந்து விடுபடுவது ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லீமுடைய கடமை. அப்ப இதுல அல்லாஹு தஆலா ஜாஹிலியத்தை எதை சொல்கிறான், பெண்கள் வந்து சுற்றித் திரிவது என்பது அவர்களுக்கு என்னது அவர்களுடைய மிக முக்கியமான தேவைகள் என்றிருக்கும், வெளியிலே செல்ல வேண்டிய தேவைகள் இருக்கும். அப்போது அவர்கள் இஸ்லாமிய வரையறைகளை பேணி இஸ்லாமிய அந்த ஆடை முறைகள், பெண்களுக்கு இஸ்லாம் என்ன ஆடை முறையை சொல்லி இருக்கிறதோ அந்த ஆடை முறையை பேணி ஒரு பெண் என்ன செய்யலாம், தன்னுடைய தேவைக்கு செல்வது என்பது தனியான ஒரு விஷயம். ஆனா இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வெளியிலே செல்லக்கூடாது என்றால் எந்த ஒரு முக்கியமான தேவைகள் இல்லாமல் இப்படி செல்வதை என்ன செய்யுது, ஜாஹிலியத் என்று குர்ஆன் சொல்லுது. அது ஆரம்ப கால ஜாஹிலியத் என்று சொல்லுது. அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அருமையான சகோதரர்களே, நமக்கு குர்ஆன் என்ற அந்த பேரொளி பிரகாசம், சுன்னா என்ற அந்த பிரகாசம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் நமது சமுதாயத்தில் பெண்களுடைய நிலை என்ன, எமது குடும்பத்தில் பெண்களின் நிலை என்ன நினைச்சு பாருங்க. எமது குடும்பத்தில் நமது உறவுகள் எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க, நமது ஊர்ல எவ்வளவு இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறாங்க, இவர்கள் எல்லாம் இந்த சட்டத்தை பேணுகிறார்களா? இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சர்வசாதாரணமாக பெண்கள் வெளியிலே திரிகின்ற நிலையைத்தான் நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள், குடும்பம் சகிதம் சினிமாவுக்கு செல்வதை எல்லாம் என்னது அன்றாட காட்சிகளாக நமது சமூகத்திலே பார்க்கலாம். அப்ப அல்லாஹு தஆலா இங்க என்ன சொல்கிறான், அந்த ஜாஹிலியத்தில் ஊழா, முதலாவது ஜாஹிலியத்தில் பெண்கள் சுற்றி திரிந்தார்களே அது போன்று திரியக்கூடாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையில ஒரு பெண் என்ன செய்யலாம், அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில் அவ ஐந்து வேளை தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு ஒரு பெண்ணுக்கு அனுமதி இருக்குது. ஒரு மனைவி கணவனிடம் அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்படி சொன்ன மார்க்கத்தில் எதற்கு ஒரு பெண் தொழுகைக்கு வருவதற்கு ஒரு கணவனிடம் ஒரு மனைவி அனுமதி கேட்டால் தடுக்கக்கூடாது கணவன். இப்படி சொல்கின்ற இந்த மார்க்கம் என்ன சொல்லுது, ஆனால் ஒரு பெண் வீட்டிலே தொழுவது மிகச்சிறந்தது. சொல்லுதா இல்லையா, ஒரு பெண் வீட்டிலே தொழுவது மிகச்சிறந்தது. ஏன், அங்கு இஸ்லாம் அந்த ஒழுக்க வாழ்வை பார்க்கிறது, அந்த ஒழுக்க விழுமியங்களை காக்க விரும்புகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சஃப்களை பற்றி சொல்லும் போது சஃப்களிலே மிகச்சிறந்த சஃப் ஆண்கள் எது, முதலாவது சஃப். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா மிக தீயது என்று கடைசி சஃப சொல்றாங்க. இன்னும் நிறைய பேர் கடைசி சஃப்க்கு தான் வந்து சேர்றாங்க, அது தனியான விஷயம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று பெண்கள் சஃப்ல முதலாவது சஃப ரசூலுல்லாஹி என்னது, தீயது என்று சொல்றாங்க. ஏன் இது இப்படி சொல்றாங்க என்று சொன்னா, இங்கு இஸ்லாமிய அந்த ஒழுக்க வாழ்வை இஸ்லாம் என்ன செய்கிறது, மிக உன்னதமாக பார்க்கிறது. அப்ப அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஜாஹிலியத் நாங்க என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுவதற்கு முன்னர் வாழ்ந்த அந்த ஜாஹிலிய சமூகத்தை விமர்சிக்கின்ற நாம், நமது சமுதாயத்தில் இந்த ஜாஹிலிய பழக்க வழக்கங்கள் எந்த அளவு ஆக்கிரமித்து இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இஸ்லாமிய ஆடை முறைகள் நமது குடும்ப பெண்கள் எந்த அளவுக்கு பேண்றாங்க, நமக்கு தெரியும் நமது குடும்பத்தில் நமது பெண்கள் இந்த இஸ்லாமிய ஆடை முறைகள் இந்த வரையறைகளை எந்த அளவு பேணுகிறார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சிலர் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு வந்தா என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய ஆடை முறைக்கு மாறுகிறார்கள். இந்த நாட்டை விட்டு திரும்ப என்ன செய்யறாங்க, அவங்களோட சொந்த ஊர்களுக்கு போயிட்டாங்களா, அப்ப ஹிஜாப் எல்லாம் திரும்ப கலட்டியாச்சு. என்ன நினைக்கிறாங்க, ஹிஜாப் வந்து இங்க மட்டும்தான், இது என்னது, இது இங்க மட்டும் பேண வேண்டியது நினைக்கிறாங்க. என் அருமையான சகோதரர்களே, இப்படியா இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் இந்த ஆடை முறையை எங்கிருந்தாலும் பேணுமாறு சொல்கிறது. அப்படிப்பட்ட மார்க்கம் என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் சொல்றாங்க, எந்த அளவு மோசமான நிலைகள் உருவாகும் அப்படி என்பதை நீங்க முஸ்லீம்ல ஒரு செய்தியை பார்க்கலாம். 5704வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சின்ஃபானி மின் அஹலின் நார் லம் அரஹுமா, நரகத்திற்குரிய இரண்டு சாரார்கள் அவர்களை நான் இன்னும் பார்க்கவில்லை, அவர்களை இன்னும் நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு, அதிலே ஒரு சாரார் யார், அவர்கள் என்ன செய்வார்கள், சாட்டைகளை அந்த மாட்டுடைய வாளை போன்று சாட்டைகளை வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்துவார்கள், இவர்களை நான் இன்னும் பார்க்கவில்லை. அதே போன்று வனிசாவுன் பெண்கள் காசியாத்துன் ஆரியாத், ஆடைகள் அணிந்திருந்தாலும் அவர்கள் நிர்வாணமாக காட்சி அளிப்பார்கள், இவர்களை நான் இன்னும் பார்க்கவில்லை. இவர்கள் என்ன செய்வார்கள், வளைந்து நெளிந்து மக்களை எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்களை குழப்புவது, ஃபித்னாவுக்குள் ஆழ்த்துவது. இந்த நிலை இவர்களுடைய அந்த முடியை பற்றி, அவருடைய தலைமுடியுடைய அலங்காரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லும் போது, அது ஒட்டகத்துடைய திமிலை போன்றன செய்யும், அது மேல் உயர்ந்து இருக்கும், இவர்கள் லா யதுகுல்னல் ஜன்னா, சுவர்க்கத்தில் இவர்கள் நுழைய மாட்டார்கள், வலா யஜிதுன ரீஹா, அதனுடைய நறுமணத்தை கூட இவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நுகர மாட்டாங்க. நுழைகிறது எப்படி போனாலும் அந்த நறுமணத்தை கூட என்ன செய்யல அவர்களால் நுகர முடியாது. அந்த நறுமணம் என்பது எவ்வளவு தொலைவுக்கு வீசக்கூடியது, அப்படிப்பட்ட அந்த நறுமணத்தை கூட அவர்களால் என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. யார, அதாவது ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சி அளிக்கக்கூடிய பெண்கள், அவருடைய ஆடைகள் எப்படி இருக்கும், மிக மெல்லியதாக, அதே போன்று ஆண்களை குழப்பக்கூடிய விதத்தில் ஆண்களுடைய உணர்வுகளை எல்லாம் என்னது, அப்படியே அந்த உணர்வுகளை வந்து அப்படியே தவறான வழிக்கு திருப்பக்கூடிய முறையில் அவருடைய பாவனைகள் செயல்பாடுகள் அனைத்தும் இருக்கும். நறுமையான சகோதரர்களை, இப்படியான பெண்களாக எமது குடும்ப பெண்கள் இருந்தா எவ்வளவு கவலையான நிலைமை, மறுமையில் அவர்களுக்கு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவும் முடியாது, அதனுடைய நறுமணத்தை கூட அவர்களால் நுகர முடியாது. இப்படிப்பட்ட நிலை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், எமது பொறுப்பு அவர்களை இந்த நிலையிலிருந்து காக்க வேண்டும் இல்லையா. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, இந்த ஜாகிலியத் இருக்குதே, இது ஜாகிலியத்தில் ஊழாட இருக்கல்ல, அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் இன்னும் இவங்களை பார்க்கவே இல்லை. அப்ப இந்த ஜாகிலியத்தை, இது மோசமான ஜாகிலியத் தான் இது, இது என்ன செய்யும் வரும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த காட்சிகளை நிதர்சனமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று எப்படி மாறிட்டு தெரியுமா, ஒழுக்கமாக ஆடை அணிந்து செல்வது இருக்குதானே, இது பிற்போக்கு அப்படிதானே. இன்று ஒழுக்கமாக ஆடை அணிந்து செல்லக்கூடியவர்கள், நல்ல மரியாதையாக கௌரவமாக ஆடை அணிந்து, இந்த இஸ்லாமிய வரையறைகள் வரம்புகளை மீறி இந்த ஆடை அணியக்கூடியவங்க யாரு, சமூகத்தில் பிற்போக்கானவர்கள். இவர்கள் முற்போக்கு சிந்தனை கிடையாது இவர்களுக்கு. எது முற்போக்கு சிந்தனை, நிர்வாணமாக போறதுதான் இன்று முற்போக்கு சிந்தனை, அரை நிர்வாணம் தான் முற்போக்கு சிந்தனை, பாக்குறோமா இல்லையா. என் அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய ஆடை முறை பெண்களுக்கு என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியது. இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதான் இந்த ஆடை முறை. நீங்க எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு கற்பழிப்பு, ஏதாவது இப்படியான கற்பழிப்போடு சேர்த்து கொலை இதெல்லாம் நடந்துட்டா என்ன செய்வார்கள், அங்க தொலைக்காட்சிக்கு முன்னால வந்துடுவார்கள். அறிவு ஜீவிகள் ஒன்று கூடுவார்கள், ஒன்று கூடி என்ன செய்வாங்க, பேசுவார்கள். என்ன பேசுவார்கள், கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும், இந்த அரபு நாட்டுடைய சட்டத்தை விமர்சிக்கிறது, இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தை விமர்சிக்கிறது. திரும்ப அவர்களே சொல்றது என்னது, இந்த சட்டத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்வார்கள், இந்த சட்டத்தை தான் கொண்டு வர வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முடிஞ்சு அது மறந்து அப்புறம் அது என்னது, அது பழைய கதையா மாறி பாக்குறோமா இல்லையா. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு அழகிய வாழ்க்கை முறையை தந்திருக்கிறான் என்றால், இது மொத்த மனித சமுதாயத்துக்கும் பயனளிக்கக்கூடியது என்பதை விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஜாகிலியத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், நமது குடும்ப பெண்களை மீட்டெடுக்க வேண்டும், நமது இஸ்லாமிய சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்துடைய பெண்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, அவர்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதேன். இன்று எந்த அளவுக்கு மோசமான நிலை என்று சொன்னா, அண்மையில நீங்க பாக்கலாம், ஒரு செய்தி எப்படி வந்தது, ஒரு நாலரை வயது, ஒரு சிறிய ஒரு நாலரை வயது பிள்ளைனரை கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுது, நாலரை ஐந்து வயது. ஆச்சரியம், எப்படி ஒரு இப்படி எல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களா, அப்ப இவர் மனிதர்களா மிருகங்களா நினைச்சு பாருங்க. அப்ப எந்த அளவு மோசம் அடைந்து இருக்குது, அப்ப எந்த அளவு இந்த ஆபாசங்களும் விரசங்களும் அதே போன்று இந்த போதை வஸ்துகளும் சமுதாயத்தில் பரவிவிட்ட காரணத்தால எந்த அளவு ஒரு பாதுகாப்பற்ற நிலை, ஒரு சிறு பிள்ளைக்கு சமூகத்தில் பாதுகாப்பு கிடையாது, அந்த உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்ப என்ன வந்து முன்னேற்றத்தை கண்டு விட்டார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களை, ஒழுக்கத்தில் பண்பாட்டில் நாளுக்கு நாள் எப்படி மோசமான நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு நெறியை வழங்கிவிட்டு சென்றார்கள். அவங்களோட இறுதி உரையில எவ்வளவு அற்புதமான செய்திகளை இந்த உலகத்துக்கு வழங்குறாங்கன்னு பாருங்க. அப்ப அந்த அறியாமை காலத்தினுடைய எல்லா பழக்க வழக்கங்களையும் போட்டு மிதிக்கிறாங்கடா, அது மனித குலத்துக்கு எதிரானது. அந்த ஒவ்வொரு பண்பாடும் என்னது, மனித குலத்துக்கு எதிரானவைகள், அதனாலதான் போட்டு மிதிச்சாங்க. அந்த ஒவ்வொன்றும் என்னது, முஸ்லீம் சமூகத்துக்கு மட்டும் பயனளிப்பவைகள் அல்ல, அந்த ஒவ்வொன்றும் மனித சமுதாயத்துக்கு எதிரானது. அல்லாஹ்வுடைய ரசூல் அறிமுகப்படுத்திய மார்க்கம் மனித சமுதாயத்துக்கே பயனளிக்கக்கூடியதாக உள்ளது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஜாஹிலியத், அடுத்து குர்ஆன் எடுத்து பாருங்க, குர்ஆன் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஜாஹிலியத்தை பாருங்க. மூன்றாவது அத்தியாயம் 154 வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த உஹதுடைய போரின் நிகழ்வை சொல்கிறான். உஹதுடைய போர்க்களத்தில் முஸ்லீம்களுக்கு என்னது, ஆரம்பத்தில் வெற்றியாக இருந்தாலும் பிறகு என்னது, ஒரு தோல்வியுடைய நிலை ஏற்படுகிறது. அப்ப அந்த தோல்வியுடைய நிலையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், அந்த தோல்வியில் இருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிற்று உறக்கத்தை, ஒரு சிறிய தூக்கத்தை அவர்கள் மீது இறக்கியதாக அல்லாஹ் சொல்கிறான். உங்கள் மீது ஒரு சிறிய தூக்கத்தை அவன் இறக்கினான், அது உங்களில் ஒரு பிரிவை என்ன செய்தது, ஆட்கொண்டது. அதே போன்று இன்னும் ஒரு சாரார் அவங்களுடைய மனதில் அது கவலையைத்தான் உண்டாக்கியது. ஒரு சாராருக்கு அந்த தூக்கம் எப்படி இருந்துச்சு, மன நிம்மதியாக அமைந்தது, அவர்களுக்கு அந்த தோல்வியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு ஆறுதலாக அமைந்தது. ஆனா இன்னொரு சாராருக்கு அது எப்படி இருந்தது சொன்னால், கவலையை தான் அது உண்டாக்கியது. ஏன் அப்படி உண்டாக்கியது, யதுன்னூன பில்லாஹி கைரல் ஹக் வன்னல் ஜாஹிலியா, இவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உண்மைக்கு புறம்பாக எண்ணியதன் காரணத்தால். அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேணும், அல்லாஹ்வை பற்றி எப்படி நம்பிக்கை கொள்ளுமாறு குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு சொல்லித் தருது. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும் இல்லையா. ஆனால் இந்த நயவஞ்சகர்கள் முனாபிக்குகள் அவங்க அல்லாஹ்வை பற்றி என்ன செய்தார்கள், தவறாக நம்பினார்கள், அல்லாஹ்வை பற்றி உண்மைக்கு புறம்பாக எண்ணினார்கள். அதனால் அவர்களுடைய உள்ளத்தில் கவலை ஆட்கொண்டது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள், யகூலூன ஹல்லனா மினல் அம்ரி மின் ஷை, அவர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா, எமக்கு அதிகாரத்தில் ஏதேனும் பங்கு இருக்குதா, எமது காரியத்தில், எமது இந்த காரியத்தில் நமக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் அம்ர குல்லஹூல் இல்லா, அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் ரப்பிடத்தில் இருக்கிறது. யுஹ்ஃபூன ஃபீ அன்ஃபுஸிஹிம் மா லா யுப்தூன லக், அவங்க வெளிப்படுத்தாத உம்மிடம் சொல்லாத சில விஷயங்களை உள்ளத்திலே மறைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எம்மிடத்தில் அதிகாரம் இருந்தா நாங்கள் இப்படி இங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டோம், எம்மிடத்தில் அப்படி உரிமைகள் இருக்கும் என்றால் நாங்கள் செய்ய மாட்டோம், இப்படி இங்க கொல்லப்பட்டிருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ் குந்தும் ஃபீ புயூதிக்கும் லபரஸல் லதீன குதிப அலைஹிமுல் கத்ல் இலா மலாஜிஹிம், நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்தாலும் சரி நீங்க மரணிக்க வேண்டிய இடத்துக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு வருவான், கொண்டு வந்தே தீர்வான். ஒரு இடத்துலதான் உங்களுக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த இடத்துலதான் உங்களுக்கு மரணமா, அந்த இடத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை கொண்டு வந்தே தீர்வான். நீங்க பாருங்க, உமையத் இப்னு கலப பாருங்க, மக்காவிலிருந்து பதிலுக்கு வருவதற்கு எவ்வளவு மறுத்தான், ஆனா என்ன பதிலுக்கு பதில் தான் கதை முடிக்கப்படுது, அங்கு வர வேண்டிய நிலை வந்துச்சா இல்லையா, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டானா இல்லையா. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நயவஞ்சகர்களுக்கு சொல்றான், நீங்க உங்களோட வீடுகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு எங்க மரணம் விதிக்கப்பட்டிருக்குதோ அங்கு நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், அழைத்து வரப்படுவீர்கள், கொண்டு வரப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் உள்ளவற்றை அல்லாஹ் பரிசோதித்து பார்ப்பதற்கும், அது மாத்திரமல்லாமல் உங்களை அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுடைய உள்ளத்தில் உள்ளவற்றை சோதிப்பதற்கும் இப்படி என்ன செய்கிறான், உங்களுடைய உள்ளங்களுள்ள சந்தேகங்களை அகற்றி தூய்மைப்படுத்துவதற்கும் இதை அல்லாஹ் செய்கிறான். வல்லாஹு அலீமும் பிதாதி சுதூர், உள்ளங்களுள்ள அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். எப்படி அவர் வெளியே வேஷம் போடலாம், அவர் நடிக்கலாம், ஆனா உள்ளத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்ப இந்த வசனத்துல நீங்க வன்னல் ஜாஹிலியா அல்லாஹ் சொல்றானா இல்லையா, இந்த அறியாமை கால இந்த ஜாஹிலியா என்னவென்று சொல்றான், ஏதாவது வன்னல் ஜாஹிலியா என்பது எது இங்க என்று பாத்தீங்கன்னா, முனாஃபிக்குகளுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, முனாபிக்குகள் நினைத்தார்கள், நாங்க வந்து இங்க வந்ததால் என்ன செய்தோம், கொல்லப்பட்டோம், சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம், நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டோம், நாங்க வீடுகள் இருந்தா என்ன செய்திருப்போம், பாதுகாப்பா இருந்திருப்போம் நினைத்தார்கள் இல்லையா. அருமையான சகோதரர்களே, இந்த இடத்தில இவர்கள் என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்ல அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன செய்யல, அவங்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள தயாராகவில்லை. அல்லாஹ் ஒரு தீர்ப்பை அங்கு அளித்தான், உகதுல இதுதான் உங்களுக்கு நிலைமை என்று அளித்தான், அந்த தீர்ப்பை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன செய்தார்கள், மோசமாக தவறாக அவர்கள் எண்ணினார்கள். அப்ப இந்த நிலை ஒரு மூமினிடத்தில் வரக்கூடாது. நாங்க என்ன நெருக்கடி, என்ன துன்பம், என்ன கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அணுவளவும் என்ன செய்யக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அணுவளவும் என்னது, ஒரு தவறான எண்ணம் வந்துடக்கூடாது, என்னையா தண்டிக்க வேணும் வரக்கூடாது. அப்படி சிலர் நினைக்கிறாங்க, ஏதாவது துன்பம் கஷ்டம் வந்தா எனக்கா இந்த நிலை வர வேணும், என்னையா இப்படி தண்டிக்க வேணும், நான் தான் தொழுகைக்கு நல்ல முறையில் வந்து கொண்டிருக்கிறேனே, நான் தான் உரிய முறையில் வணக்க வழிபாடுகளை செய்கிறேனே, எனக்கா இந்த நிலை உருவாக வேண்டும். இப்படி என்ன செய்யக்கூடாது? ஒரு மூமின் என்ன கூடாது? ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும்? இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பா? இது அல்லாஹு தஆலா என் மீது ஹைரைத்தான் விரும்புவான், என் மீது நன்மையைத்தான் விரும்புவான். நீங்க பார்க்கலாம் மக்கால நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது என்னது? இதை பற்றி பலர் பல கோணங்கள் என்ன செய்கிறார்கள்? இதை பார்க்கிறார்கள். ஆனால் அங்கு கொல்லப்பட்டவர்கள் யாரு? ஷஹீதுகள் இல்லையா? இந்த உம்மத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகள் என்ற நன்மாராயத்தை கொடுத்தவர்கள். இந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கியவர்கள், அதன் மூலம் கொல்லப்பட்டவங்க யாரு? ஷஹீதுகள். அது மாத்திரமல்ல, இஹ்ராமுடைய நிலையிலே அவங்க ஷஹீதாக்கப்பட்டிருந்தால் என்ன சிறப்பு? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? ஃபைன்னஹு யுபாஸு யௌமல் கியாமத்தி முலப்பியா, மறுமையில் அவர்கள் தல்பியா சொன்னவர்களாக எழுப்பப்படுவார்கள் இல்லையா? அரபாவுடைய மைதானத்தில் ஒரு என்ன செய்யப்படுறாரு? அந்த ஒட்டகத்தில் இருந்து விழுந்து கழுத்து முறிந்து கொல்லப்படுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவருடைய தலையை மூடாதீர்கள், அவருக்கு மனம் பூசாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு அவருக்கு என்ன செய்ய? அவரை வந்து குளிப்பாட்டி அந்த விஷயங்களை செய்து அடக்குமாறு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இஹ்ராம் அந்த அணிந்த இரு துணிகளோடு தான் அவர் அடக்க வேண்டும். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபைன்னஹு யுபஅசு யௌமல் கியாமத்தி முலப்பியா, மறுமையில் அவர் தல்பியா சொன்னவராக எழுப்பப்படுவார். எவ்வளவு பெரிய சிறப்பு! அப்ப இந்த சிறப்பு யாருக்கு என்று சொன்னால், அதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் இஹ்ராமோடு இருந்திருப்பார்கள் என்றால் தல்பியா சொன்னவர்களாக மறுமையிலே எழுப்பப்படுவார்கள். ஏண்டா ஒவ்வொரு மூமினை பொறுத்தவரையில மூமினுக்கு மறுமைதான் வாழ்க்கை, மறுமைதான் வெற்றி. அந்த வெற்றிக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு பொழுதும் நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நமது இறுதி முடிவுகள் நல்லதாக அமைய வேண்டும், நமது இறுதி முடிவுகள் ரப்புக்கு விருப்பமாக அமைய வேண்டும், நமது இறுதி முடிவுகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடத்தில் அமைய வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்றால் இந்த பூமியிலே இது முதலாவது அந்த ஹரம், அதுதான் முதலாவது இடம், ரப்புக்கு மிகவும் விருப்பமான இடம். அப்ப அந்த இடத்தில் ஒருவருடைய உயிர், அதுவும் ஒரு ஜும்மாவுடைய ஒரு நாள், அதில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பிந்திய ஜும்மாவுடைய நாளில் பிந்திய பகுதியை சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள அந்த நேரங்களை துஆவுக்கு என்று சிறப்பித்து சொன்ன நேரங்கள். அவ இப்படியெல்லாம் பல சிறப்புகளை கொண்டவர்களாக அவர்களுடைய உயிர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த உயிர்கள் எடுக்கப்படுகிறது என்றால் அப்ப எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுக்கு இதெல்லாம் எளிதானது. இது என்னது? இதைத்தான் எதிர்பார்த்து ஒரு மூமின் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நமது துஆக்கள் எல்லாம் என்ன? யா அல்லாஹ், எனது இறுதி முடிவு நல்லதாக இருக்க வேண்டும், எனது இறுதி முடிவு உனது திருப்பொருத்தத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், எனது இறுதி முடிவு உனக்கு விருப்பமான இடத்தில் அமைய வேண்டும், யா அல்லாஹ் எனது இறுதி முடிவு உனக்கு விருப்பமான நிலையில், அது தொழுகையாக இருக்கலாம், சுஜூதாக இருக்கலாம், குர்ஆனை ஓதிய நிலையாக இருக்கலாம். அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலையில் எமது உயிர்கள் பறிக்கப்பட வேண்டும், எமது உயிர்கள் அல்லாஹ்விடத்தில் எடுக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் ஒவ்வொரு மூமினும் விரும்புகிறோம், ஒவ்வொரு மூமினும் இதைத்தான் பிரார்த்திக்கிறோம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, முனாஃபிக்குகள் தான் என்ன செய்வார்கள்? ரப்புடைய விஷயத்தில் தவறாக எண்ணுவார்கள். ஒரு மூமின் அப்படி அல்ல. மூமின் தனது வாழ்விலே சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நன்மையாகத்தான் எடுத்துக் கொள்வான். இது ரப்புடைய தீர்ப்பு. அல்லாஹ் என் மீது நன்மையை மாத்திரம் தான் விரும்பக்கூடியவன், அவன் இதில் எனக்கு நன்மையை தான் வைத்திருக்கிறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஜாகிலி எண்ணம் நம்மிடம் வரக்கூடாது. ஏதாவது நெருக்கடி துன்பம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தீர்ப்புடைய விஷயத்தில் குறை காணுவது, ரப்புடைய தீர்ப்பு அதில் நாம் என்ன செய்வது? குறைவாக எடை போடுவது, தவறாக எடை போடுவது, இது ஜாகிலியத். அல்லாஹ் இதை ஜாகிலியத் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்து அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஜாகிலியத் என்று எதை சொல்கிறான்? ஐந்தாவது அத்தியாயம் 49-50 ஆகிய வசனங்களை படித்து பாருங்கள். அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்கிறான், அல்லாஹ் எதை இறக்கி அருளினானோ அதை கொண்டு அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பளியுங்கள், அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்ற கூடாது. நீங்கள் அவர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இறக்கிய சில வெற்றிலிருந்து உங்களை திருப்புவதற்கும் குழப்புவதற்கும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். யார் அவர்கள்? அந்த யூதர்கள், கிறிஸ்துவர்கள், ஏனைய அந்த வழிகட்ட சாரார்கள் முயற்சிப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் உங்களுடைய தீர்ப்பை புறக்கணித்தால் அவர்களை அல்லாஹு தஆலாவுடைய பாவங்களை கொண்டு இந்த அவர்களை பிடிப்பதற்கு நாடுகிறான். அவர்கள் ஃபாசிகூன்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அஃபஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அவர்கள் ஜாஹிலிய தீர்ப்பை தான் விரும்புகிறார்களா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, அவர்கள் ஜாஹிலிய தீர்ப்பை தான் விரும்புகிறார்களா? ومن احسن من الله حكما لقوم يوقنون. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட நம்பிக்கை கொள்கின்ற சமுதாயத்துக்கு அழகான வேற ஏதாவது தீர்ப்பு இருக்குதா? போய் நினைச்சு பாருங்க. அல்லாஹ் எப்படி கேக்குறான் பாத்தீங்களா? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட உங்களுக்கு அழகான வேற ஏதாவது தீர்ப்பு இருக்குதா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட உங்களுக்கு சிறந்த மார்க்கம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய வேதத்தை விட, அல்லாஹ்வுடைய ரசூலை விட சிறந்தவர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேக்குறான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு தீர்ப்பை அளித்து விட்டால் அந்த தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவன் திருடுகிறானா, அதற்கு அவனுடைய கை வெட்டப்பட வேண்டுமா? மனப்பூர்வமாக இது ரப்புடைய தீர்ப்பு, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, இது இந்த காலத்துக்கு பொருந்தாது, கையை வெட்டுறதுல அதெல்லாம் எப்படி சரி வரும்? இப்படி ஒருத்தன் நம்பினா மூமின் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். நபியே, அவர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த முரண்பாட்டில் உமது தீர்ப்பை அவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ் தன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான், அவர்கள் மூமின்கள் அல்ல, அவர்கள் இறை விசுவாசிகள் அல்ல. ரப்புடைய அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மூமின் கிடையாது என்று அல்லாஹ் தன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறான். அப்ப ஒருத்தன், இந்த சட்டம் இந்த காலத்துக்கு பொருந்தாது, திருமணம் முடித்த ஒருவன் விபச்சாரம் செய்தால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், இந்த சட்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்குது, மனசுக்கு நெருடலா இருக்குது என்றா அவன் மூமின் கிடையாது, மூமின் அவன். அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு மிக அழகானது. அல்ல என்ன கேட்கிறான், அப்ப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம் இல்லாம ஜாஹிலிய சட்டத்தை விரும்புறாங்க அவங்க, அதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னா, இந்த ரெண்டும் தான் தீன், இதை தவிர மற்ற அனைத்து என்ன? ஜாஹிலியத். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க பார்க்கலாம் பிந்திய அந்த கடந்த காலங்களில் ரிசானா நஃபி கூடிய விஷயத்துல இங்க தீர்ப்பளிக்கப்பட்டவுடன் முஸ்லீம் பேர் தாங்கியல் கூட என்ன செய்தார்கள்? இஸ்லாமிய சட்டத்தை விமர்சித்து அரபு நாட்டு சட்டம், காட்டுமிராண்டு சட்டம் எழுதினார்கள். அரபு நாட்டு சட்டம் இல்ல, அல்லாஹ்வுடைய சட்டம் இது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது. இதை எழுதியவர்கள் யார்? முஸ்லீம் பேர் தாங்கிகள், சிந்தனையாளர்கள் என்று சமூகத்தில் அவர்களுக்கு பெயர். அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இது, கொலைக்கு கொலை என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. விபச்சாரம், ஒருவன் திருமணம் முடித்து ஒருத்தன் விபச்சாரம் செய்து விட்டானா அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது ரப்புடைய தீர்ப்பு, அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க எடுத்து பாருங்க, அண்மையில கூட நான் உங்களுக்கு சொன்ன 5 வயது ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த செய்தி, இந்த செய்தியில ஒருத்தர் பேசுறார், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்யறாரு, என்ன சொல்றாரு, நான் வந்து இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை முன்னிலையில் நின்று எதிர்க்கக்கூடியவனாக பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவனாக நான் இருந்தேன், ஆனால் இந்த அக்கிரமம், இந்த அக்கிரமத்துக்கு பிறகு, அநியாயத்துக்கு பிறகு இந்த ஷரியா சட்டத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்று நான் இப்போது சொல்கிறேன். என் அருமையான சகோதரர்களே, விமர்சிக்கக்கூடியவர்கள் இவங்கட நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க, அவங்கட பகுதியில் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்து, அவன் அவனுக்கு ஒரு துன்பம் வந்தா தெரியும் இல்லையா, அவன் அவனுக்கு ஒரு பாதிப்பு வந்தா, அவன் குடும்பத்தில் ஒருத்தன் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டா வேதனை தெரியும், வேதனை புரியும். அப்ப சொல்லுவான், என்னது, சரியா சட்டம் தான் பொருத்தும். அப்ப இந்த சட்டத்தை போட்டது யாரு? ரப்புல் ஆலமீன், அல்லாஹ். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, யாராவது வெளியில் அல்ல, வெளியில் சொல்லாமல் உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொண்டாலும் சரி, எப்படி இந்த சட்டம் இந்த நூற்றாண்டுக்கு பொருந்துமா, இது இந்த காலத்துக்கு பொருந்துமா, கை வெட்டுறது பொருந்துமா, கல்லெறிவது பொருந்துமா, இப்படி ஒருத்தன் நினைச்சாலும் என்ன, அவன் ஒரு மூமின் கிடையாது என்பதுதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அந்த சட்டத்தை வகுத்தவன் யார்? யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன், எல்லா காலங்களையும் தெரிந்த ரப்புல் ஆலமீன், மனிதனுடைய உணர்வுகளை எல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமீன், மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன், வஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், அவனுடைய இல்ம் அனைத்துக்கும் மேலால் இருக்குது, அவன் இல்ம், அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுடைய சட்டம் இது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, நம்ம யாராவது இப்படி சட்டங்களை அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளை குறை காணுவோம் என்றால் அது ஜாஹிலியத் என்று குர்ஆன் சொல்கிறது. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத் என்று சுன்னாவிலே அடையாளப்படுத்திய சில செய்திகளை பார்ப்போம். அதற்கு முன்னால் புகாரியுடைய செய்தியை பாருங்கள். 6882 செய்தி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அபுகலு நாஸ் இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள், அபுகலு நாஸ் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் மிகவும் கோபத்துக்குரியவர்கள் யார் என்றால் ஸலாஸா, மூவர். அதில் ஒருவர் யார், முல்ஹிதுன் ஃபில் ஹரம், அந்த புனித ஹரம் இருக்கிறா இல்லையா அங்கு பெரும் பாவம் செய்பவர். அல்லாஹ் ஊது பில்லா, எங்க அந்த ஹரம் என்ற அல்லாஹ் சங்கையாக்கினானே புனிதப்படுத்தினானே அந்த ஹரம், அந்த ஹரம் பகுதிக்குள், அந்த புனிதமான பகுதிக்குள் எவன் ஒரு பெரும் பாவத்தை செய்கிறானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். என் அருமையான சகோதரர்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். சிலர் அந்த இடத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் செயல்படுகிறார்கள், சர்வசாதாரணமாக பாவங்களை செய்கிறார்கள், பொய்களை பேசுகிறார்கள், அதே போன்று மொபைல்கள் கையில் இருக்குதா ஆபாசங்களை பார்க்கிறார்கள், அந்நிய பெண்களை ரசிக்கிறார்கள். இதெல்லாம் என்னது, அங்கு செய்யப்படும் போது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மிகவும் கோபத்துக்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள். அங்கு போய் புகைக்கிறார்கள், சிகரெட் என்ன செய்யறாங்க, சர்வசாதாரணமாக புகைக்கிறார்கள். அங்கு வெளியில புகைக்கிற மாதிரி அங்கு புகைக்கிறது, அபுகதுன் நாசில் அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அங்கு செய்யப்படுகின்ற பாவங்கள் அனைத்தும் எவன் செய்கிறானோ அவன் அல்லாஹ்விடத்தில் கோபத்துக்குரியவன். அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்ன, வமுபுதகின் ஃபில் இஸ்லாமி சுன்னத்தல் ஜாஹிலியா, இஸ்லாத்தில் ஜாஹிலிய வழிமுறையை விரும்பக்கூடியவன். இப்ப இஸ்லாம் என்ற மார்க்கம், ரசூல் என்ன சொன்னாங்க, எல்லா ஜாஹிலியத்தையும் பாதங்களுக்கு கீழே போட்டு மிதித்து ஒரு தூய்மையான மார்க்கத்தை தந்துட்டு போனாங்க இல்லையா, தரக்துக்கும் அலா மஹஜத்தில் பைலா, ஒரு வெள்ளை விலேர் என்ற ஒரு தூய்மையான பரிசுத்தமான மார்க்கத்தில் உங்களை விட்டு செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு பரிசுத்தமான மார்க்கத்தில் விட்டு செல்றாங்க. என் அருமையான சகோதரர்களே, அவ அறியாமை கால எல்லா மூட பழக்க வழக்கங்கள், மூட நம்பிக்கைகளை எல்லாம் பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்துட்டு ரசூலுல்லாங்க ஒரு தூய்மையான மார்க்கத்தை எம்மிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். அப்ப இப்படி ஒரு மார்க்கத்தை அடைஞ்சிட்டு என்ன செய்யலாம், இஸ்லாத்தில் திரும்ப ஜாஹிலியத்தை எவன் உருவாக்க விரும்புறானோ, இந்த இஸ்லாத்தில் எவன் திரும்ப ஜாஹிலியத்தை உருவாக்க விரும்புறானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். என் அருமையான சகோதரர்களே, உங்களிடத்தில் நான் அன்பாக கேட்டுக்கொள்வது என்ன, நாம் எப்போதும் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் சார்ந்தவர்களாக, குரல் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக பிதத்தை சார்ந்து இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. எனது பிதத்தை ஜாஹிலியத், சுன்னாவுக்கு எதிரானது பிதா, அது என்னது, அது ஜாஹிலியத் இல்லையா. அப்ப நாங்க என்ன செய்யக்கூடாது, இல்ல நமது ஊருடைய பழக்க வழக்கம் அதை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், இது நமது ஊருடைய வளமை விட்டு கொடுக்க மாட்டோம், இது நமது மூதாதையர்கள் செய்து வருவது அதை நாம் விட மாட்டோம். எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு ஊரை எடுத்து பாத்தீங்களா, எதுக்கு நிக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக நிக்கிறாங்க, குர்ஆனுக்கு எதிராக நிக்கிறாங்க, சுன்னாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. பாக்குறமா இல்லையா, என்ன அறியாமை, என்ன காரணம், அறியாமை அல்லது மார்க்கத்தின் பேரால் இருக்கக்கூடிய ஆலிம்கள் இதுதான் மார்க்கம் என்று அவர்களுக்கு தவறாக ஒன்றை போதித்திருக்கிறார்கள், தவறாக ஒன்றை சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க, அதனால நிக்கிறாங்க. எதுக்கு எதிரா, குர்ஆனுக்கு எதிராக நிக்கிறாங்க, சுன்னாவுக்கு எதிராக நிக்கிறாங்க. எடுத்து பாருங்க, ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் நபி வழி எது திருமணத்தில் அது தெரியாது, எத்தனையோ பிதியத்துகள். ஒரு ஜனாசா வீழ்ந்து விட்டால் அந்த ஜனாசாவில் சுன்னாவுடைய வழிமுறைகள் எத்தனையோ இருக்க, பிதாவுக்கு சார்ந்து குரல் கொடுப்பார்கள், சுன்னாவுக்கு எதிராக நிற்பார்கள். பாக்குறோமா இல்லையா, எத்தனை ஊர்கள் யாரு நிராகரிப்பாளர்கள், அவங்க சண்டை பிடிக்கிறாங்க இல்ல, ஒரே கலிமாவை சொன்னவர்கள், எதுல அவங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் தெரியவில்லை, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை என்று தெரியாத காரணத்தால அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவுக்கு எதிராக நிற்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், எவன் இஸ்லாத்துல ஜாஹிலியத்தை உருவாக்குவானோ, எவன் இஸ்லாத்துல ஜாஹிலிய வழிமுறையை உருவாக்குவதை விரும்புவானோ அவன் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். நம்ம அதிகமானவர்கள் அறியாமையில் இதுல விழுந்து கொண்டிருக்கிறாங்க, அறியாமையில் என்ன செய்யறாங்க, இன்னும் சிலவங்க வீம்புக்காக நிற்கிறாங்க, வீம்புக்காக, வரட்டு கௌரவத்துக்காக, ஊருடைய பெருமைக்காக நிற்கிறார்கள். அப்படி ஒரு சாரா இருக்குது, பெரும ஒரு கூட்டம் அறியாமையில் நிற்குது. அப்ப எனவே நருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி இது சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய இரத்தத்தை என்ன செய்கிறான், சிந்த செய்வதற்காக, நியாயமின்றி அவனை கொலை செய்வதற்கு தூண்டுபவன். ஒருத்தர் என்ன செய்யறத பிடிக்கல, அவனை எப்படியாவது போற்ற வேணும், அதுக்கு என்ன செய்யறான், யாரையாவது பயன்படுத்துறது, பகடக்காயா பயன்படுத்தி அவனை வைத்தாவது காரியத்தை சாதிக்க வேண்டும், அவனுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று என்ன செய்யறான், எவன் கங்கணம் கட்டுகிறானோ உரிமையின்றி இவனையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்துக்குரியவன். அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த ஜாஹிலியத் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த விடயங்களிலே மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இது குர்ஆனில் கூட நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது சிறுக்கான முறையிலே செய்யப்படுகின்ற நேர்ச்சைகள், இது ஜாஹிலியத் என்ற ஜாஹிலிய கால பழக்கம் இல்லையா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், மா ஜஅல அல்லாஹு மின் பஹீரத்தின் ولا صائبة ولا وصيلة ولا حامين ولكن الذين كفروا يفترون على الله الكذب واكثرهم لا يعقلون அதாவது பஹீரா காது கிழிக்கப்பட்ட பெண்ணோட்டகம், அதே போன்று சாயிபா என்பது சுயேச்சையாக மேலே விடப்படும் பெண்ணோட்டகங்கள், அதே போன்று வசீலா என்பது இரட்டை குட்டிகளை ஈன்றதற்காக என்ன செய்யப்படும், சில நிலைகள் அது விக்கிரகங்களுக்காக நேர்ந்து விடப்படும், அதே போன்று அந்த ஹாமி வேலை வாங்கப்படாமல் சுயேச்சையாக திரும்பியும் விடும்படி அந்த இருக்கக்கூடிய ஆண் ஒட்டகங்கள், இவைகள் என்ன செய்யல, அல்லாஹ் இந்த சடங்குகளை ஏற்படுத்தல, இதெல்லாம் யார் உருவாக்கினார், அறியாமை காலத்தில் அவர்களாக உருவாக்கிக் கொண்டு அந்த நிராகரிப்பாளர்கள் உருவாக்கிக் கொண்டு என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பேரில் இட்டு கட்டுகிறார்கள், கற்பனை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள், அறியாதவர்களாக புத்தியுடையவர்களாக இல்லை என்று சொல்கிறான். அப்ப இது என்னது, இந்த ஜாஹிலியத், இது ஜாஹிலியத் என்னது, இந்த நதிர், என்ன நதிர், இது சிறுக்கான நேர்ச்சை, சிலைகளுக்கு நேர்ந்து விடுவது. இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது எப்படி வடிவம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால், தர்காக்களுக்கு நேர்ந்து விடுவது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ந்து விடுவது என்ற அடிப்படை ஜாஹிலியத் சிறுக்கது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யக்கூடாது, அப்படி நேர்ச்சை செய்யப்படுவது என்பது ஜாஹிலிய காலத்தில் இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் தனது இறுதி ஹஜ்ஜிலே அவைகளை எல்லாம் பாதங்களிலே போட்டு மிதித்து விட்டார், அந்த சிறுக்கு, அனைத்து சிறுக்கையும். அப்ப இந்த சிறுக் மறுபடியும் மேலோங்க கூடாது, தலை தோங்க கூடாது, அதை நாம் வளர்க்க கூடாது, அதற்கு எதிராக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்த ஒரு ஜாஹிலியத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, அதாவது வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டால் அந்த முகங்கள் எல்லாம் கருத்து விடுகின்றன. இது ஜாஹிலியத்தா இல்லையா, இது ஜாஹிலியத்தில் ஊழால இருந்துச்சு, இந்த ஜாஹிலியத் முதல் ஜாஹிலியத்தில் இருந்துச்சு. இன்றைய நிலை என்னது, இன்று பெரும்பாலான நிலை இதுதான், என்னது, பெண் குழந்தை என்று சொன்னால் அதுக்கு எங்க கட்பறையிலே சமாதி, என்னது, கட்பறையில என்ன செய்யப்படுது, அதற்கு சமாதி. என் அருமையான சகோதரர்களே, அப்ப இது என்னது, ஜாஹிலியத், பெண் குழந்தையை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டால் அந்த அந்த முகங்கள் கருத்து விடுகின்றன. அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்துரு அவுலாதகும் ஹஷ்யத இம்லாக், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள், அந்த அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவளிப்பது அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இது ஜாஹிலியத். இன்று நீங்க எடுத்து பார்க்கலாம், அன்றைய ஜாஹிலியத்தில் கூட இல்லாத என்னது, வரதட்சணை, கைகூலிதான் இது காரணம், அடிப்படையான காரணம் என்னது, வரதட்சணை, மகர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரிசுத்தமான கொடை, இஸ்லாம் அறிமுகப்படுத்திய உன்னதமான வழிமுறையை மறந்து இன்று கைகூலி வரதட்சணை என்று சொல்லி பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நடக்குது, பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நாடு கடந்து வந்து உழைக்கிறார்கள். ரிசானா நபிக் போன்றவர்கள் உருவாக்கப்படுவதற்கும் இவர்கள் தான் காரணம். இவர்கள் வரதட்சணை எடுக்கவில்லை என்றால் இந்த ரிசானா நபிக்கள் உருவாயிருக்க மாட்டார்கள். ஏன் உருவாக்கப்பட்டார்கள், அந்த சமுதாயத்தினுடைய கொடுமை, வரதட்சணை கொடுமை, கைகூலி கொடுமை, இவர்கள் அதாவது ஆண்மை உள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும், மகரை கொடுத்து திருமணம் முடித்திருக்க வேண்டும். ஆனா ஆண்மை என்று செய்வார்கள், பேசுவார்கள், ஆனா அந்த ஆண்மையை செயலில் வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, என்னது, அந்த உரையில சொல்றாங்க பாருங்க, இஸ்மாவு மின்னி, என்னிடமிருந்து இதை கேளுங்கள், செய்மடுங்களப்பா, அலா ததலிமு, அநியாயம் செய்யாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி மூணு முறை சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னஹு லா யஹில்லு மாலு உம்ரின் இல்லா பிதீபி நஃப்ஸி மின்ஹு, ஒருத்தர் பொருளாதாரம் உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது அவன் மனம் வந்து கொடுக்காத வரையில. வரதட்சணை மனம் வந்து கொடுக்கறாங்களா, வெந்து வெந்து கொடுக்கறான், சுபஹானல்லாஹ், இவன் நினைக்கிறான் என்னமோ விருப்பத்தில் கொடுக்கறாங்க, என் அருமையான சகோதரர்களை, ஒருத்தர் 20-30 வருடங்கள் இங்கே பாலைவனத்திலே உழைக்கிறான், வெயில் மழை என்று பாராமல் உழைத்து தனது சகோதரிகளுக்கு வீடுகளை கட்டுகிறான். அவன் யாரு? அவன் திருமணம் முடிக்காமல் வயோதிபத்தை அடைந்து கொண்டிருக்கிறான். இவன் இந்த வியர்வையிலே இவ்வளவு தியாகங்களுக்கு மத்தியில் வீட்டை கட்டி என்ன செய்யறான்? தனது சகோதரிகளை கரை சேர்க்கிறான். எவ்வளவு வெந்து கொடுக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மனம் மூந்து தரலையா ஹலால் இல்ல. மனம் மூந்து தரணும், ஒருத்தன் மனம் மூந்தா கொடுக்கறாங்க. நீங்க விரும்பினத போடுங்க, உங்களோட மகளுக்கு நீங்க போடுறத போடுங்கன்றான். என் அருமையான சகோதரர்களே, இந்த வேதனை நிலைய பாக்கிறோமா இல்லையா? அப்ப எனவே இது ஹலால் ஆயுது. மனம் வந்தா கொடுக்கறாங்க, மனம் வெந்து கொடுக்கறாங்க. எவ்வளவு பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு ஏழை குமரிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த கண்ணி தன்மையை எப்படி அது முதிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது கண்ணீர் பாக்கிறோமா இல்லையா? அப்ப இந்த நிலையை ரசூல் அங்க இறுதி ஹஜ்ஜில் என்ன சொல்றாங்க, மனம் ஊந்து ஒருத்தன் தரலன்னா ஹலால் கிடையாது. அப்ப இதெல்லாம் வரதாச்சு மனம் ஊந்து கொடுக்கிறதா? அப்ப இந்த ஜாஹிலியத் அன்று கூட இல்லாத ஜாஹிலியத் இது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஒழித்த ஜாஹிலியத்துகளை ஒழிப்பதற்கு ஒரு முஸ்லீம் முன் வர வேண்டும், ஒரு மோமின் முன் வர வேண்டும். எல்லா ஜாஹிலியத்தையும், குரானுக்கு சுன்னாவுக்கு எதிராக உள்ள எல்லா ஜாஹிலியத்தையும் ஒழிப்பதற்கு ஒவ்வொரு முஸ்லீமும் முன்வர வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புறாங்க. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதிலே அடுத்ததாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு ஜாஹிலியத்தை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 2203வது செய்தி. இந்த செய்தியில அபா மாலிக் அல் அஷ்ஷரி ரலியல்லாஹு ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி, அர்பவுன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, எனது சமுதாயத்தில் 4 பண்புகள் ஜாஹிலியத்தில் நின்றும் உள்ளவைகள். ரசூல் சொல்றாங்க, எனது சமுதாயத்தில் இந்த 4 இருக்குமெண்டா இது ஜாஹிலியத். என்ன சொன்னார்கள் அதிலே முதலாவது, அதாவது சொன்னார்கள், லா யத்ருக்குன ஹுன்னல் ஃபஹ்ர் ஃபில் அஹ்சாப், அதாவது அவங்களுடைய குலப்பெருமை கோத்திர பெருமை இதை சொல்லி பெருமை அடிப்பதை விட வேணும். தங்களுடைய குலப்பெருமை அவங்களுடைய கோத்திர பெருமையெல்லாம் சொல்லி என்ன செய்யறது, பெருமை அடிப்பதை விட, இது ஜாஹிலியத். ரசூல் சொல்றாங்க, பாக்குறோமா இல்லையா? இன்று என்ன செய்யறாங்க, அருமையான சகோதரர், ஒரு குடும்பம் ஒரு குலம் கோத்திரம் கண்ணியமா இருக்குதா, கௌரவத்தோடு இருக்குதா? இஸ்லாம் வரவேற்கிறது, அவன் கண்ணியத்தோடு இருக்க வேண்டும், கௌரவமாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எத்தனையோ கோத்திரங்களை குலங்களை புகழ்ந்தார்கள், அவருடைய பண்புகளை பாராட்டினார்கள், ஹதீஸ்ல பாக்குறோம், அது இருக்குது. ஆனா ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய கோத்திரத்தை கூட தனது பெருமையாக நினைக்கிறது, அதை வைத்து ஆணவப்படுறது. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய அந்த முன்மாதிரியாக இருந்தாங்க, குறைசிக்கு எதிராக இருந்தாங்க இல்லையா? குறைசி என்ன செய்தார்கள், குறைசிகள் யார் ஆடையை கொடுக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஆடைகள் அணிந்து தவாப் செய்யலாம், அடுத்தவங்க நிர்வாணமாகத்தான் வளம் வர வேண்டும். குறைசிகள் ஆடை கொடுக்கிறவங்க மட்டும்தான் என்ன செய்யலாம், ஆடை அணிந்து வளம் வரலாம். ரசூலுல்லாஹ் இதை மாற்றினாங்களா இல்லையா, இதை தடுத்தாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க, அவங்க ஹிஜ்ரி 9 அறிவிப்பு செய்ய சொன்னார்கள், எப்படி இந்த வருடத்துக்கு பிறகு எவரும் காபாவை நிர்வாணமாக வளம் வரக்கூடாது. யாருக்கு எதிராக போட்டது இது? குறைசி தனது குலத்துக்கு எதிராக போட்ட சட்டம், தனது கோத்திரத்துக்கு எதிராக போட்ட சட்டம் இது. என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் முஸ்தலிபாவோடு நின்றார்கள், அரபாவுக்கு போகவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படிதான் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ரசூல் அதை உடைத்தார்கள். அரபா தான் ஹஜ் என்றார்கள், அரபாவில் தங்கள் ஹஜ் கிடையாதுன்னு அறிவித்தார்கள். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுது, இப்படி இந்த வரட்டு கௌரவம் குடும்ப கோத்திர இதை வச்சு என்ன செய்யறது, இப்படியாக இந்த கௌரவம் பார்ப்பது இருக்குதே. ரசூல் எவ்வளவு பெரிய புரட்சி ஏற்படுத்தினாங்க, சுபஹானல்லாஹ். நீங்க பாக்கலாம், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவங்க யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி மகள் இல்லையா, யாருக்கு மனம் முடிச்சு வைத்தாங்க, ஜைத் இப்னு ஹாரிஸா, யார் அவங்க அடிமை, ஜைத் இப்னு ஹாரிஸா யாரு, அடிமையாக இருந்தவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வளர்ப்பு மகன் அழைக்கப்பட்டவர், அவங்களுக்கு குறைசு குலத்தின் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்கடா, இது பெரிய புரட்சி இல்லையா, மிகப்பெரிய புரட்சி. 14 நூற்றாண்டுகள் இப்ப கூட செய்ய முடியுதா இதே? அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய புரட்சிகள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்படுத்தினாங்க. இந்த குலம் கோத்திரம் என்று வைத்து பெருமை கொள்வது ஆணவம் கொள்வதெல்லாம் ஜாஹிலியத் என்று சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அதிலே சொன்னார்கள் என்ன, அதாவது ஏனைய குலம் கோத்திரங்கள் குத்தி பேசுவது, குறைத்து பேசுவது, ஏனைய குலங்கள் கோத்திரங்கள் குடும்பங்கள் செய்து அவர்களை குத்தி பேசுவதும் குறைத்து பேசுவதும் இது ஜாஹிலியத். பாக்குறோமா இல்லையா, நாங்க ஒசத்தி நாங்க உயர்த்தி, அவங்க யாரு, கேவலமானவர்கள், இழிவானவர்கள், அந்த குடும்பம் இழிவானது, அவனுடைய பிறப்பு மோசமானது, பாக்குறமா இல்ல, எப்படியெல்லாம் வார்த்தையை பயன்படுத்துறான். என் அருமையான சகோதரர்களே, அவ இப்படி இது ஜாஹிலியத், இவரை நாங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி இழிவுபடுத்தக்கூடாது. அதே போன்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், எனது நட்சத்திரங்களை கொண்டு மழையை தேடுவது, இந்த நட்சத்திரங்களின் மூலம் மழை பொழியலாம், இது ஜாஹிலியத் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதே போன்று ஒன் நியாகா, அதாவது ஒருவர் மரணித்து விட்டால் அங்கு என்ன செய்து ஓலமிட்டு அழுவது, ஓலமிட்டு அழுவது, கண்ணிலிருந்து கண்ணீர் வருதா அதை மார்க்க அனுமதிக்குது கவலைக்காக, ஓலமிட்டு அழுவது ஜாஹிலியத் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இதெல்லாம் எங்க வெளிப்படும், அல்லாஹ்வுடைய கதிரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தான் இது வெளிப்படும். அல்லாஹ்வுடைய கதிரை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவர்கள் இருந்து இப்படியான மோசமான விளைவுகள் ஏற்படாது. அப்ப இதெல்லாம் ரசூல் ஜாஹிலியத் என்று சொன்னாங்க, இந்த பண்புகள் நம்மிடம் இருக்கக்கூடாது. நாங்க என்ன செய்வோம், யாரையும் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தக்வாவை கொண்டுதான் மதிப்பிடப்படுகிறார்கள். தக்வா பயபக்தி இறையச்சம் அதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் மதிப்பிடப்படும். தக்வா எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு தான் உயர்வு, அந்த அளவு தான் கண்ணியம். அது அல்லாஹ்வுடைய ரசூல் இறுதி ஹஜ்ஜில் மிக தெளிவாக சொன்னார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத் என்று சொன்ன ஒரே ஒரு பண்பை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது புகாரியில் 6050 செய்தி, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை தனது அடிமையோடு வருகிறார்கள். என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அவங்க என்ன ஆடை அணிந்திருக்கிறாங்களோ அதே ஆடை தனது அடிமைக்கும் அணிய வைத்திருக்கிறார்கள். ரெண்டு பேரும் பார்ப்பதற்கு ஒரே ஆடையில் இருக்கிறாங்க, எஜமானும் அடிமை. இதை பற்றி அவர்களிடம் என்ன கேட்கப்படுது, இந்த ஆடையை வந்து நீங்க அழகா அணிந்துட்டு அவருக்கு வேறொரு ஆடை கொடுத்திருக்கலாமே, அவர் உங்களது அடிமைதானே. அப்போது அவர்கள் சொன்னார்கள், என்ன சொல்கிறார்கள், எனக்கும் ஒரு மனிதருக்கு மத்தியில ஒரு என்னது ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது, அதில் நான் அவரை அவருடைய தாயை பழித்து தாயை இழுத்து இழிவாக்கி நான் அவரை பேசிவிட்டேன். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தி போய்விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ இவ்வாறு அந்த மனிதரை இழிவுபடுத்தினாயா என்று என்னிடம் கேட்கிறார்கள். என்னிடம் கேட்டார்கள், அவருடைய தாயை நீர் இழுத்து இழிவுபடுத்தி பேசுகிறா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்று சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கும் உன் ஃபீக ஜாஹிலியா, அபாதாரரே உம்மிடம் இன்னும் ஜாஹிலியத் இருக்கிறது, உம்மிடம் இன்னும் என்ன இருக்குது, ஜாஹிலியத் இருக்கிறது. அப்ப அவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்று சொன்னால், நான் எனது இவ்வளவு வயது முதிர்ந்த நிலையிலும் இன்னும் என்னிடம் ஜாஹிலியத் இருக்குதா யா ரசூலுல்லாஹ் என்று நான் கேட்டேன். நான் இன்னும் இந்த வயது முதிர்ந்த நிலையில இந்த நிலையிலும் என்னிடம் ஜாஹிலியத் இருக்குதா யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்றுதான் சொன்னார்கள், ஆம் உம்மிடம் ஜாஹிலியத் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உமக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்கள் உமது பணியாளர்கள் அவர்கள் யார் தெரியுமா, உமது சகோதரர்கள், அவர்களுக்கு நீங்கள் உண்ண கொடுக்க வேண்டும், உங்களுடைய உணவிலிருந்து அவர்களுக்கு ஆடைகள் நீங்கள் அணிவது போன்ற ஆடைகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு முடியுமான சுமக்க முடியுமான வேலைகளைத்தான் அவர்களுக்கு பணிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எப்போது இதை அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து செய்மடுத்தேனோ அன்றிலிருந்து நான் எனது அடிமைகள் விஷயத்தில் இந்த உரிமைகளை பேணுகிறேன். என் அருமையான சகோதரர்களை, எவ்வளவு அற்புதமான மார்க்கம் என்று பாருங்கள். எது ஜாஹிலியத், அடிமைகள் அவருடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு அங்கு மீடியாக்கள் இருக்கவில்லை, எதிர்கட்சிகள் இருந்துச்சா அல்லது அதற்கு அமைப்பு இருந்துச்சா, இஸ்லாம் அந்த உரிமைகளை எல்லாம் பெற்றுக் கொடுத்துச்சு. அப்ப எனவே அருமையான சவால், எது ஜாஹிலியத், நாங்க ஒருத்தனை குறைவா மதிப்பிடுறோமா, அவனை மோசமா பேசுறோமா, மோசமா பாக்குறோமா, அவனை இழிவுபடுத்துறோமா, அவனுடைய பிறப்பை இழிவென்று சொல்றோமா, மோசமான குடும்பம் என்று சொல்றோமா, அவனுடைய தாயை இழுத்து பேசுறோமா, இதெல்லாம் ஜாஹிலியத். இதெல்லாம் என்னது, அல்லாஹ்வுடைய ரசூல் இதெல்லாம் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் ஜாஹிலியத் என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஜாஹிலிய பண்புகள் எம்மிடம் வரக்கூடாது. ஏன், அல்லாஹ்வுடைய ரசூல் இவைகள் அனைத்தையும் தங்களுடைய பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் ஜாஹிலியத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். ஏன், நமக்கு இஸ்லாம் என்ற பிரகாசம் கிடைத்து விட்டது, பேரொளி கிடைத்து விட்டது. இந்த பேரொளியோடு ஒரு நாளும் ஜாஹிலியத் ஒன்றுபடாது, இணையாது. அது ஒரு வேறொரு பாதை, அது இது இஸ்லாம், இது வந்து நூர் பிரகாசம், இது இல்ம். எனவே நறுமை சகோதரர்களே, அந்த இஸ்லாமிய பிரகாசத்தின் மூலம் ஜாஹிலியத்தை ஒழிப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.